டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே
அன்பர்களே, இக்காலை வேளையிலே மனபாரத்தோடும் மன சோர்வோடும் எழும்பி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நிச்சயம் தேவன் இன்றைய செய்தி மூலம் உங்களோடு பேசுவார்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை கற்று வருகிறோம். ஒருவேளை இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கிற ஒருவராயிருந்தாலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேத ஆராய்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இதே நேரத்தில் இதே அலைவரிசையிலே ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக வேதத்தை நாம் முறையோடு கற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:16 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது ஞாபகத்தில் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர்களுக்கு பயந்து மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே கிதியோன் என்பவன் மலையின் உச்சியிலே வைத்து போரடிக்க வேண்டிய கோதுமையை மலையடிவாரத்திலே திராட்சரச ஆலைக்கு அருகிலே போரடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு காட்சி கொடுத்து பயந்து போயிருந்த கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவது ஏன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டுவிட்டு எங்களை மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தாரே என்று சொன்னான். உடனே கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானியின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். ஆனால் அவனோ பயந்து போய், நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டாரில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று கூறினான். அதற்கு கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பாருங்கள், நியாயாதிபதிகள் 6:16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அது மட்டுமல்ல, 17 பார்க்கும்பொழுது, அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரேதான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டான். கர்த்தர் அவன் கேட்டுக்கொண்டபடியே அவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். இப்பொழுது நியாயாதிபதிகள் 6:23 பாருங்கள். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். வசனங்கள் 24-27 வரை வாசிப்போம் என்றால், இங்கே மிக விபரமாக தொடர்ந்து வருகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த 2 காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். இவ்வாறு கிதியோன் அந்த தீர செயலை செய்து முடித்தான். கர்த்தரே அவனை அனுப்பியிருந்தாலும் அவனுக்குள்ளே பயம் இருந்தது. தைரியமாக பட்ட பகலிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக இரவிலே அவன் அதை செய்தான். என்றாலும் யார் அதை செய்தது என்பதை ஊரார் அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் கிதியோனை கொலை செய்ய ஆயத்தமாகிறார்கள். கர்த்தர் மீண்டுமாக அவனை காப்பாற்றினார். இப்பொழுதும் கிதியோன் பயத்தோடே கூடதான் இருக்கிறான். தேவனே அவனுடைய பயத்தை மேற்கொள்ள வேண்டும். அவனுடைய இருதயத்திலே தைரியத்தையும் விசுவாசத்தையும் அவரே கொடுக்க வேண்டும். அவனுடைய பலவீனமான முழங்கால்களை கர்த்தரே திடப்படுத்த வேண்டும். இது பொறுமையான நீண்ட ஒரு செயல். அடுத்ததாக இவன் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். தேவன் பயன்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை அவர் கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 6:34 பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. எக்காலம் ஊதுதல் என்று சொல்லும்பொழுது அது யுத்தத்தை குறிக்கிறது. அவன் எக்காலத்தை ஊதியவுடனே அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் இது யுத்தத்திற்கான அறிகுறி, அமலேக்கியர்களுக்கு எதிரான யுத்தம் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். எனவே உடனடியாக அவன் பக்கம் அனைவரும் கூடுகிறார்கள். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவன் மீண்டும் பயந்தவனாக கர்த்தரிடத்திலே போய் ஒரு காரியத்தை சொல்கிறான். பாருங்கள் நியாயாதிபதிகள் 6:36-38 வரை. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். இவ்வளவு தூரம் கர்த்தர் தெளிவாக அவனை வழிநடத்திய பொழுதும் மீண்டுமாக அவன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உம் கோபம் என்மேல் மூடாதிருப்பதாக, தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமியெல்லாம் பனி பெய்ந்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். வசனம் 40. அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. இங்கே நாம் பார்ப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் கிதியோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வழிகளிலெல்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டது தன்னிலே ஒன்றுமில்லை என்பதையே பூரணமாய் அறிந்து கொண்டான். அப்பொழுதுதான் தேவன் அந்த வல்லமையான யுத்தத்திலே அவனை பயன்படுத்தக்கூடியவனாக கிதியோன் இருக்கிறான். நியாயாதிபதிகள் 6:34-35 பார்க்கும்பொழுது யுத்தத்திற்கான ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே ஒன்று கூடி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேலிலே எக்காலம் ஊதினால் அது யுத்தம் என்று பொருள். ஆனால் இப்படி யுத்த ஜனங்களை கூட்டுவதற்கு ஆட்களை தெரிந்தெடுத்தால் இவன்தான் கடைசியிலே இருப்பான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட துவங்கினதனாலே ஒரு குறிப்பிட்ட வகையிலே அவனை இந்த பணிக்கென்று ஆயத்தப்படுத்திவிட்டார். இப்பொழுது நாம் நியாயாதிபதிகள் 7 செல்லுகிறோம். நியாயாதிபதிகள் 7:2 வாசிக்கிறேன். அப்பொழுது கிதியோனியனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்ததென்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். இப்பொழுது கிதியோன் முன்னாலே நின்று தன்னுடைய யுத்த மனிதர்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறான். அங்கே 32,000 ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். கிதியோனுடைய மனதிலே இது எப்படி போதும், இது காணாதே என்ற எண்ணம் தான் வருகிறது. ஏனென்றால் மீதியானியர்கள் மலைகளிலே இறங்கும் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு ஒழுங்கோடும் கூட வருகிறதில்லை. எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறபடினாலே இங்கே எளிதாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த ஜனத்தொகை மிகவும் குறைவானது என்று கிதியோன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். மீண்டுமாக அவன் இக்காலத்தை ஊத ஒருவேளை ஆயத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிதியோனை பார்த்து, மிக அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள், இந்த 32,000 பேரை வைத்துக் கொண்டு உனக்கு நான் வெற்றியை கொடுக்க முடியாது, ஏனென்றால் எங்களுடைய வல்லமையினாலேதான் இதை செய்தோம் என்று நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். தேவனுடைய பிரசன்னத்திலே எந்த மாம்சமும் பெருமை பாராட்டக்கூடாது. இந்த முக்கியமான காரணத்தினாலேதான் எப்பொழுதுமே கர்த்தர் பலவீன பாண்டங்களையே பயன்படுத்துகிறார். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் கர்த்தர் அதையே தான் செய்கிறார். இப்பொழுது யுத்த ஜனங்களின் எண்ணிக்கையை குறைக்கப் போகிறார். பாருங்கள், நியாயாதிபதிகள் 7:3. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். கிதியோனுக்கு அருகிலே 32,000 பேர் இருந்தார்கள். இப்பொழுது அதிலே 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். ஞாபகம் இருக்கிறதா? மோசேயினுடைய பிரமாணத்திலே கர்த்தர் கூறியிருக்கிறார், யார் யார் பயமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் யுத்தத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. அருமையானவர்களே, இதை நாம் வாசிக்கும்பொழுது கிதியோன் ஏன் வீட்டிற்கு போகவில்லை என்று ஒருவேளை நீங்கள் ஆச்சரியப்படலாம். பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி விரைவாய் ஓடி போக கடவன் என்ற அறிவிப்பு கொடுக்கும்பொழுது, அவனும் கூட என்னை பின்பற்றி வாருங்கள், ஏனென்றால் நான் வீட்டிற்கு போகிறேன், உங்கள் எல்லாரையும் விட எனக்குத்தான் அதிகமான பயமும் திகிலும் உண்டு என்று அவன் சொல்லவில்லை. கர்த்தரே அவனை அந்த பணிக்கு அழைத்திருக்கிறபடினாலே அவன் இப்பொழுது அங்கே நிற்க வேண்டியதிருந்தது. இப்பொழுது கிதியோனோடு கூட 10,000 பேர் தான் நிற்கிறார்கள். அதுவே யாரையும் பயமுறுத்தக்கூடிய ஒரு பெரிய எண்ணிக்கைதான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? இன்னமும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள், நீ எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். இத்தனை அதிகமான ஒரு சேனைக்கு நான் வெற்றியை கொடுக்க முடியாது என்று சொல்லி கிதியோனுக்கும் ஜனங்களுக்கும் கர்த்தர் மற்றொரு பரீட்சை வைக்கிறார். நியாயாதிபதிகள் 7:5-7 வரை பாருங்கள். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊண்டி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லெக்கம் 300 பேர். மற்ற ஜனங்களெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊண்டி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். இங்கே சொல்லப்பட்டிருப்பது என்ன என்பது புரிகிறதா? இங்கே தேவனுடைய தெரிந்தெடுப்பும் மனிதனுடைய சுயாதீனத்தையும் குறித்து பார்க்கிறோம். இதுதான் அவை இரண்டும் இணைந்து வேலை செய்கிற விதம். கர்த்தர் கிதியோனை பார்த்து, உன்னோடு யுத்தத்திற்கு வர வேண்டிய ஜனங்களை நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்றார். நான் செய்யும் விதம் என்னவென்றால், அவர்களுடைய செயலின் மூலமாகவே நான் தெரிவு செய்யப் போகிறேன். தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வா, நாயைப் போல கையிலே தண்ணீரை எடுத்து நக்கி குடிக்கிறவர்கள் நான் தெரிந்து கொள்ளும் ஜனங்களாயிருக்கிறார்கள், கைகளிலும் கால்களிலும் ஊண்டி குனிந்து தண்ணீரை குடிக்கிறவர்கள் வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லிவிட்டார். நாம் இங்கே அன்று இருந்திருப்போம் என்றால் கிதியோனின் படையிலே இருந்தவர்களை நாம் பேட்டி கண்டிருக்கலாம். 4 காலிலே நின்று தண்ணீரை குடித்தவனை பார்த்து, சகோதரனே, ஏன் நீ கைகளையும் கால்களையும் ஊண்டி தண்ணீர் கொடுத்தாய் என்று கேட்டால், அதற்கு அவன், ஏற்கனவே வீட்டிற்கு சென்ற கூட்டத்தோடு நான் ஏன் செல்லவில்லை என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் உண்டு, நான் அங்கே செல்ல வேண்டும் என்பதை முதலாவதே சிந்திக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு எனக்கு எந்த மனதும் இல்லை என்று கூறியிருப்பான். அவன் தனது தெரிந்தெடுப்பை செய்தான். தேவனும் தனது தெரிந்தெடுப்பை செய்தார். இதுதான் தேவனுடைய தெரிந்தெடுப்பும் மனிதனுடைய சுயாதீனமும். கவனித்தீர்களா? தேவன் தெரிந்தெடுக்கிறார், நீங்களே அந்த தீர்மானத்தை செய்ய அவர் வழி நடத்துகிறார். தண்ணீரை கரங்களிலே எடுத்து நாயைப் போல நக்கி குடித்த மனிதனிடத்திலே போய், நீ ஏன் இப்படி தண்ணீரை நக்கி குடித்தாய் என்று கேட்டால், மீதியானியர்கள் எங்கே என்று கேட்பான். நீ ஏன் இப்படி தண்ணீர் குடித்தாய் என்று கேட்டால், நான் 100 கிதியோனோடு கூட இருக்கிறேன் என்றுதான் பதில் கூறியிருப்பான். அருமையானவர்களே, இந்த 300 பேரும் 100 தங்கள் இருதயத்திலே யுத்தத்திற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். இந்த 300 பேரிலே யாரையும் பார்த்து, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா என்று கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய், நான் மீதியானியர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன் என்றுதான் கூறியிருப்பான். அருமையானவர்களே, தேவனுடைய தெரிந்தெடுப்பை குறித்தும் மனிதனுடைய சுயாதீனத்தை குறித்தும் நீங்கள் எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணலாம், ஆனால் அது இரண்டும் இணைந்தே செயல்படுகிறது. கிதியோனின் படையிலிருந்த 10,000 பேரும் தங்கள் சுயாதீனத்தை செயல்படுத்தினார்கள். தேவன் அந்த எந்த மனிதருடைய வாழ்க்கையிலையும் தலையிடவில்லை. இன்றைக்கு தனது ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இலவசமான வெகுமதியாகிய ரட்சிப்பை கொடுக்கிறார். இது மிக அற்புதமான ஒரு வெகுமதி. தேவன் அதை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள், யோவான் 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அருமையானவர்களே, தெரிந்தெடுப்பை குறித்து நீங்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க முடியாது. உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் கர்த்தரண்டை வாருங்கள். நீங்கள் அவரண்டை வரவில்லை என்றால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் அவரண்டை வருவீர்கள் என்றால் உங்களுக்கு நற்செய்தி வைத்திருக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவ்வாறுதான் கர்த்தர் ரட்சிப்பின் திட்டத்திலே செயல்படுகிறவராயிருக்கிறார். சிலர் சிறு கூட்டமாக இருக்கும்பொழுது நாங்கள் கிதியோனின் படை என்று சொல்லிக் கொள்வார்கள். அருமையானவர்களே, கிதியோனின் படையிலே இருந்த ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பு நிறைந்தவர்கள். இஸ்ரவேலை விடுதலை செய்வதற்காக மறிப்பதற்கும் ஆயத்தமாய் இருந்தவர்கள். இந்த ஜனங்கள் ஏன் தண்ணீரை நாயைப் போல நக்கி குடித்தார்கள் தெரியுமா? அவர்களுக்கு உடனடியாக மீதியானீர்களை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இப்பொழுது தண்ணீர் அவசரமல்ல, யுத்தத்திற்கு பிறகு அவர்கள் தண்ணீர் குடித்துக் கொள்வார்கள். கிதியோன் கூறிவிட்டாரே என்றுதான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அத்தனை அக்கறையுள்ள ஜனங்கள் அவர்கள். சில விளையாட்டு வீரர்களை அவர்கள் விளையாடி முடித்த பிறகு நீங்கள் பேசி பார்ப்பீர்கள் என்றால் முக்கியமான இடத்திலிருந்து விளையாடியவர்களும் கூட நான் அப்படி செய்தேன் என்று அவர்கள் சொல்கிறதில்லை. நாங்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம், ஆனபடினாலே நாங்கள் இவ்வாறு வெற்றி பெற்றோம் என்றுதான் சொல்வார்கள். ஆம், இதுதான் கிதியோனின் கூட்டம். இன்றைக்கும் திருச்சபையிலே இப்படிப்பட்டவர்கள்தான் தேவை. நியாயாதிபதிகள் 7:10-14 வரை பாருங்கள். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டியிருந்த ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். யுத்தத்திற்கு செல்லும் முன்னதாக கர்த்தர் கிதியோனுக்கு கற்றுக் கொடுத்த கடைசி பாடம் இது. யுத்தத்திற்காக கூடியிருக்கிற ஜனக்கூட்டத்தின் இடத்திலே வந்து இரண்டு போர் வீரர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டார்கள். அந்த மீதியானியர்களே, கர்த்தர் தங்களை இஸ்ரவேலினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப் போகிறார், கிதியோனுடைய கையிலேயே ஒப்புக் கொடுக்கப் போகிறார் என்பதை அறிந்து கொண்டு விட்டார்கள். யுத்தத்திற்கு முன்பாக இதை அவன் கேட்டு உற்சாகமடையும்படியாக கர்த்தர் செய்தார். இப்பொழுது வசனங்கள் 16-22 வரை பாருங்கள். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்திலுள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகுலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று. கிதியோன் எவ்வாறு யுத்தம் செய்தான் என்பது இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 300 வீரர்களை மூன்று படையாக வகுத்தான். அவர்களுடைய கரங்களிலே மூன்று காரியங்கள் கொடுக்கப்பட்டது. வெறும் பானை, தீவட்டி, எக்காளம். தீவட்டியானது பானைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது தீவட்டியை யாரும் காண முடியாது. அவர்கள் யுத்தத்திற்கு செல்லும்பொழுது அவர்கள் கூற வேண்டிய வார்த்தைகள் என்ன? கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். இங்கே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், கிதியோனுடைய கரத்திலேயோ மற்ற 300 பேருடைய கரத்திலேயோ யாருடைய கரத்திலேயும் பட்டயம் கிடையாது. அவர்கள் மீதியானியருடைய ஆளுகையின் கீழ் இருந்தார்கள். மீதியானியர்கள் இஸ்ரவேலர் எந்த ஆயுதமும் வைத்திராமல் பார்த்துக் கொண்டார்கள். எல்லா ஆயுதங்களையும் தாங்களே வைத்துக் கொண்டார்கள். எனவேதான் கிதியோன் தீவட்டிகளையும் பானைகளையும் எக்காலங்களையுமே பயன்படுத்த வேண்டியிருந்தது. நாடோடிகளாக இருந்த மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் வனாந்தரத்து பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே வந்து அவருடைய தானியங்களை கொள்ளையிட்டு விட்டார்கள். எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாமல் அவர்கள் அலைந்து திரிவார்கள். அவர்களுக்கென்று ஒரு திட்டமிட்ட படை கிடையாது. அவர்கள் பாளையத்திலே சில காவலாளிகள் உண்டு. ஆனால் அதிகமான பேர் அங்கேயும் இங்கேயுமாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இரவிலே அவர்கள் மேலே எதிரிகள் தாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. சொல்லப்போனால் இரவிலே கண்களினாலே பார்க்க முடியாது. எனவே கிதியோன் இந்த 300 பேரையும் மூன்று இடங்களிலே நிறுத்தினான். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் எக்காலங்களை ஊதுவார்கள், பானையை உடைப்பார்கள். அப்பொழுது வெளிச்சமானது பிரகாசமாய் தெரியும். ஒவ்வொரு எக்காலமும் பல 100 யுத்த வீரர்களின் கூட்டத்தை குறிக்கிறதாயிருக்கிறது. நல்ல நித்திரையில் இருக்கும்பொழுது எக்கால சத்தத்தினாலே திடீரென்று விழித்துக் கொள்கிறார்கள். உடனடியாக தங்கள் கைகளிலே இருந்த பட்டயத்தைக் கொண்டு எல்லா திசைகளிலேயும் வீச ஆரம்பித்திருப்பார்கள். இஸ்ரவேலருடைய கரத்திலோ இப்பொழுது எந்த பட்டயமும் இல்லை. அவர்கள் செய்ததெல்லாம் மீதியானியர்கள் ஒருவர் பின்னால் ஒருவர் செல்லும்படியாக அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்தார்கள். மிக சீக்கிரமாக மலைகளுக்கு ஏறி அவர்கள் தாண்டி ஓடிவிட்டார்கள். இவ்வாறாக கிதியோனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அருமையானவர்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு அருமையான ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. முதலாவதாக கிதியோன் கர்த்தரை சோதனை செய்த பகுதிக்கு வாருங்கள். நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். காய்ந்து போன நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் பணியை பெய்ய வேண்டியது இருக்கிறது. ஓசியா 14 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கும்பொழுது, நான் இஸ்ரவேலுக்கு பணியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலர்வான், லீபனோனைப் போல் வேரூண்டி நிற்பான் என்று கூறியிருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுதும் உபாமம் 33:13 கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, நீதிமொழிகள் 19:12 வசனம் பாருங்கள். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனிபோல் இருக்கும். நீதிமொழிகள் 3:20 வசனம், அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. இறுதியாக சங்கீதம் 133:3 வசனங்களை வாசிக்கிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் எண்டெண்டைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இவ்விதமாக கர்த்தர் அன்று ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த தொடுதல் வேண்டும். புதிதாக கர்த்தர் நம்மை தொட வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் புல்லின் மேல் இறங்கும் பனியைப் போல ஆண்டவர் நம்மை தொட வேண்டும். ஓசியா 14:5 வசனத்திலே பார்க்கும்பொழுது லீலி புஷ்பம் மென்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாய கர்த்தர் மலையைப் போல நம்மேலே வருவார். எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். இன்று நாம் பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அன்று அந்த ஆயக்காரன் தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியான என்மேல் கிருபையாயிரும் என்று ஜபித்தான். இன்றைக்கு நம்மில எத்தனை பேர் அந்த பாவ உணர்வோடு தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்? தேவனுடைய தொடுதலை நாம் பெற்றுக் கொள்ளும்பொழுது அதுவே நம்மை உறுதியானவர்களாக மாற்றும். நாமும் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொன்னால் நலமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படும்படியாக கர்த்தருடைய பணி நம்மேலே இறங்க வேண்டும். 2 பேதுரு 3:14 வசனத்திலே அப்போஸ்தலனாய் பேதுரு சொல்லும்பொழுது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கூறியிருக்கிறார். இன்றைக்கு இதுதான் நமக்கு தேவை. பரிசுத்தமான ஒரு பாத்திரத்தையே, சுத்தமான ஒரு பாத்திரத்தையே கர்த்தர் பயன்படுத்த முடியும். 1 பேதுரு 1:16 சொல்லும்பொழுது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 7:1, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இத்தனை அருமையான ஒரு காட்சியை இங்கே நான் பார்க்கிறோம் இல்லையா? இந்த மண்பாண்டத்தை குறித்த மற்றொரு பாடத்தை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிகளுடைய சரீரம் இங்கே மண் பாண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாய் பவுல் இங்கே சொல்ல விரும்புவது என்ன? 12:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆம் பிரியமானவர்களே, அதுதான் மண்பாண்டம். நம்மிலே சிலர் இன்னமும் உடைபடவில்லை. இதன் விளைவாக வெளிச்சமானது பிரகாசிக்காமல் இருக்கிறது. நாம் வெளியே காண்பிக்க வேண்டியது நம்முடைய வெளிச்சம் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சம். அவருடைய ஒளியானது நம் மூலமாக பிரகாசிக்க வேண்டும். நொறுக்கப்பட்ட வாழ்க்கையின் மூலமாகத்தான் அது பிரகாசிக்க முடியும். ஆம், நாம் பிரகாசிக்கும் விளக்குகளாய் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த எக்காலங்களையும் ஏறிட்டு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14:8 என்ன சொல்கிறது? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? இது விசுவாசிகளுடைய சாட்சியை குறித்தும் சாட்சியான வாழ்க்கையை குறித்தும் சொல்கிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கை கேட்கிறவர்களுக்கு தெளிவானதாயிருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டிக்காட்டிய எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டோமா? நம்முடைய திறமைகளை குறித்தோ தாழ்ந்துகளை குறித்தோ பெருமையோடு இருக்கிறோமா? நாம் உடைக்கப்படும் பொழுது அவருடைய பிரகாசம் நம் மூலமாக மற்றவர்களுக்கு செல்லும். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை, சாட்சியின் வார்த்தைகள் எண்ணற்ற மக்களை இயேசுவண்டை வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். 1 சாமுவேல் 12:16. 1 சாமுவேல் 12:16.